போற்றி என் போலும் பொய்யர்தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி. போற்றி என் போலும் பொய்யர்தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி நின் பாதம் போற்றி நாதானே போற்றி போற்றி. போற்றி நின் கருணை வெள்ள புது மது புவனம் நீட்டி காற்றி யமானன் வானம் இருசுடரு கடவுளானே. இதுல பெருமாண்ட சொல்லுகிறார், போற்றி என் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல். ஆக இந்த பாட்டுல பார்க்கும்போது பொய்யர் என்று சொல்லக்கூடிய தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல், அதாவது பொய்யர் பொய்யரை ஆட்கொள்கின்ற வள்ளல் அப்படிங்கிறார். இப்ப பொய்யர் நாமெல்லாம் மெய்யரா பொய்யரா அப்படின்னு கேட்டா, நம் உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் மெய்யர். உள்ளே இறைவன் இருக்கிறான் என்பதை உணரலன்னா பொய்யர். நம்மளதாங்க மெய்யருக்கும் பொய்யருக்கும் வேறுபாடு. உள்ளே உத்தமன் கோயில் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்தவர்கள் மெய்யர். இறைவன் உள்ளத்தின் கண் கோயில் கொண்டிருக்கிறான் என்பதை உணராதவர்கள் பொய்யர். இவ்வளவுதான் நம்முடைய நூல் சொல்லுகிற அடிப்படை. உலகத்துல பொய்யர் மெய்யர்னா என்ன? வாங்கிட்டு வாங்கலன்னு சொன்னா பொய்யன் இல்லைங்களா, கொடுத்துட்டு கொடுக்கலன்னு சொன்னா பொய்யன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பொய்யருங்கிறது உலகத்துல சொல்லப்படுகிற நடைமுறையில் இருக்கிற நிலை. ஆனா இங்க அருள் அப்படி இல்லைங்க. இறைவனை உள்ளத்தின் கண்ணை உணர்ந்தவர்கள் மெய்யர். அதான் மெய்கண்டாரை சொல்லும் போது பொய்காட்டி பொய்யகத்தி போத ஆனந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய். மெய் காட்டும் மெய்கண்டார், ஏன் உள்ளத்திலே இறைவன் இருப்பதை காட்டுபவர், ஏன் அவர் மெய் கண்டவர், நமக்கு மெய்யெல்லாம் காட்டுபவர். கண்ட ஒருத்தவனாலதாங்க காட்ட முடியும், அவனே காணாத போது நமக்கு எங்க காட்ட போறான். மெய்கண்டார் என்பவர் பொய்யை கண்டவர், பொய்யை அகற்றியவர், மெய்யை கண்டவர், மெய்யை காட்டியவர். அவர் பொய்யை கண்டு பொய்யை அகற்றி மெய் கண்டு மெய்யை கண்டதோடு மட்டுமல்ல, யாரெல்லாம் மெய்யை காண வேண்டும் என்ற விருப்பம் இருக்குதோ அவர்கள்தான் மெய் காட்டுபவர். அதாவது மெய்கண்டார் என்றவருக்கு பேர், மெய்யை கண்டவர் மெய்கண்டார், சத்திய ஞான தரிசினிகள் என்றதுக்கு வடமொழி பேர்ல பாக்கிறோம். எனவே அந்த வகையில் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல்னர். பொய்யர் அப்படின்னா அகத்தே அன்பு இன்றி புறத்தே அன்பு உடையராக நடிப்பவர் என்றும் சொல்லலாம். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து என்று சொன்னார், அது போல. எனவே என் போலும் பொய்யர் என்ன பண்ணிட்டாரு, பொய்யர் அப்படின்னா தன்னை இணைத்துக் கொண்டார். என் போலும் பொய்யர், எனவே என் போலும் பொய்யரையும் இந்த இறைவன் ஆட்கொண்டுட்டான். ஆக பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல், தகுதியுடையவருக்கு கொடுக்கக்கூடிய நிலை இல்லாமல் தகுதி இல்லாதவருக்கும் இறைவனுடைய கருணை கொடுக்கப்பட்டதனால இங்க தன்னை சொல்லும் பொழுது பொய்யர் என்ற சொல்லால நமக்கு காட்டுகிறார். எனவே தகுதி அற்றவருக்கும் வரையாது தகுதி உடையவர் என்று மட்டும் இல்லாம அதோடு நின்று விடாமல் தகுதியற்றோருக்கும் வரையாது வழங்குகின்ற காரணத்தினால் இறைவனுக்கு வள்ளல் என்ற பேர் உண்டுங்க. எனவே அந்த வள்ளல் தன்மை என்பது கொடை என்கின்ற வகையில காணப்படுவது. அந்த வகையில இந்த கொடை என்பது நாம நினைப்பது போல இது அறிவு சார்ந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடை என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பாரி என்கிற வள்ளல் முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்பது வரலாறு. அதுபோல ஒரு வள்ளல் மயிலுக்கு போர்வை போத்தினான் அப்படின்னு வரலாறு. மயிலுக்கு போய் ஏன் போர்வை போடணும் அப்படின்னு கேட்டா, அது இயல்பாக அது கார்கா அந்த காலத்தை காணுகின்ற பொழுது அதனுடைய இயல்புல நின்றது. ஆனா இவன் என்ன நினைத்து கொண்டா, அது நடுங்குகிறது என்று கருதி அதுக்கு போர்வையை போத்தினான். முல்லை கொடி படர்வதற்கு இடமில்லாமல் கிடக்கிறது என்று சொல்லி ஒரு தன்னுடைய தேரை கொண்டு போய் நிறுத்திட்டான். நீங்க அறிவு நிலையில சிந்திச்சு பாத்தீங்கன்னா, ஏ அவ்வளவு பெரிய வாள் கையில வச்சிருக்கிறான் மன்னன், ஒரு பக்கத்துல தான் அவ்வளவு மரங்கள் கிடக்குது, ஒரு மரத்துல ஒரு கிளைய வெட்டி அதுக்கு ஒரு கொடியை அந்த இடத்துல கொடியை நட்டு ஒரு கொம்பை ஊன்றி வைத்தால் அந்த கொடி படர்ந்து விட போகிறது. அதுக்கு போய் யாராவது போய் இதை அப்படியே கொடுத்துருவாங்களா, தேரையே போய் கொடுத்து கூட வந்துட்டாரு அப்படின்னா, அறிவு நிலையில சிந்திச்சு பாத்தீங்கன்னா இது நீங்க வந்து ஒத்துக்கொள்ளவே மாட்டீங்க. ஆனா இங்க வள்ளல் தன்மை என்பது அறிவு சார்ந்ததல்லங்க, அன்பு சார்ந்தது. அது கடந்து நிற்கக்கூடிய ஒன்று. அதனால அந்த வகையில பார்க்கும்போது கடையேழு வள்ளல்கள் என்று சொல்லப்படுகிற எல்லாருமே அறிவு சார்ந்த வள்ளல்கள் அல்லங்க, அன்பு சார்ந்த வள்ளல் அவங்க. அவங்க செயலை அறிவு கொண்டு பார்த்தீங்கன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அன்பு நிலையில பார்த்தாதான் அவர்களுடைய சிறப்பு என்ன என்பது அறியப்படும். அதனால இறைவன் அப்படிப்பட்ட நிலையில தன் நம்மை போன்று இருப்பவரை ஆட்கொள்பவன் என்பதனால இங்க சொல்லுகிறார், பொய்யர்தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல். வள்ளல் என்றாலே வரையாது வழங்குபவனுக்கு தான் வள்ளல்னு பேர். இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும், இன்னாருக்கு தான் கொடுப்பேன், இன்னாருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா வள்ளல் தன்மையா சொல்லப்படாதுங்க. யாரா இருந்தாலும் சரி, கேட்பவனுக்கு இந்தா வச்சுக்க அப்படின்னு கொடுக்கக்கூடிய தன்மை வள்ளல் தன்மைன்னு பேர். அப்படி இறைவன் நமக்கெல்லாம் வழங்குகிற கருணை, அவர் மணிவாசர் தன்னை உள்ளடக்கிட்டார், எனக்கெல்லாம் அவர் கொடுக்கிற கருணை எப்படி கேட்டா பொய்யன் என்று தெரிந்தும் எனக்கு அருள் செய்கின்றார். எனவே என் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் என்று குறிப்பிடுகிறார். அப்படியே அப்படிப்பட்ட பெருமானே, நின் பாதம் போற்றி என்னுடைய திருவடிகளை வணங்கிக் கொள்கிறேன் என்று இந்த இடத்துக்கு போற்றி என்பது வணக்கத்தை குறிப்பு. நின் பாதம் போற்றி, நாதனே போற்றி போற்றி, நாதனா தலைவன் என்று பொருள். எனவே உன்னுடைய திருவடிக்கு வணக்கம் என்ற வகையில பெருமானே உன் திருவடிக்கு வணக்கம் என்று போற்றுகிறார். நாதனே போற்றி போற்றி, போற்றி நின் கருணை வெள்ள புது மது. ஆக கருணை வெள்ளம், அது எப்படிப்பட்ட கருணை அப்படின்னு கேட்டா அந்த கருணை எல்லையற்று நிற்கக்கூடிய கருணை. எனவே அந்த கருணையை சொல்லுகின்ற வெள்ளம், கருணை வந்து வெள்ளம் போல கருணை என்று குறிப்பிடுகிறார். ஆக வெள்ள புது மது, புதிய நீர், வெள்ளப்பெருக்கெடுத்து வருவது போல. ஏன் வெள்ளம் என்று சொல்லணும் அப்படின்னு கேட்டா, சாதாரண நீர் போகும்போது பாத்தீங்கன்னா லேசான பொருள்கள் தாங்க அது கொண்டு வந்து சேர்க்கும். இப்ப இலை பூ அது மாதிரி பொருளை தான் தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னா கொண்டு சேர்த்தோம். அந்த வெள்ளம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சுன்னா பெரிய பெரிய மரங்களை எல்லாம் அடித்துக் கொண்டு வரும், பெரிய பெரிய கல்லுகளை எல்லாம் உருட்டி கொண்டு வந்து சேர்த்தோம். அப்ப பொதுவாக செல்லுகிற நீர் அந்த பாறையின் வழியா தழுவி கொண்டு செல்லுமே வழியா அந்த பாறையை அடித்துக் கொண்டு செல்லாது. அதுவே வெள்ளப்பெருக்கு வந்துச்சுன்னா பாறையும் சேர்த்து அடிச்சிட்டு வந்துடும். அப்படி அசையாத பொருள் கூட அசைய செய்து விடுது வெள்ளம். நான் அப்படித்தான் இப்ப என்னையெல்லாம் இறைவன் ஆட்டு கொண்டிருக்கிறான்னா அது ஆற்று நீர் வந்து அப்படியே மெல்ல சென்று கொண்டிருப்பது போல போச்சுன்னா என்னையெல்லாம் ஆற்று கொண்டு ஆண்டு கொண்டிருக்க முடியாது. அது கருணை வெள்ளம்ங்க. இல பூ காய் கனி மரம் எல்லாத்தையும் அடிச்சிட்டு போகுது பாருங்க, அந்த மாதிரி கருணை வெள்ளத்துல என்னையும் அடித்து கொண்டு வந்து விட்டார் என்று இறைவனுடைய கருணையை வெள்ளம் என்று குறிப்பிடுகிறார். ஏன்னா சாதாரண ஆற்று நீர் இரு கரைக்கு உட்பட்டு செல்லும், வெள்ளப்பெருக்கு என்பது கரை கடந்து இருப்பது. இறைவனுடைய கருணைக்கு கரை கிடையாதுங்க. கருணை என்கின்ற அந்த கருணை எல்லையில்லாதது. அந்த எல்லையில்லாத கருணை என்பதனாலதான் கரையிலா கருணை மாகடல் என்று ஒன்பதாம் திருமண கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணை மாகடல். வங்கக்கடலுக்கு கரை இருக்கிறது, இந்து மகா சமுத்திரத்துக்கு கரை இருக்கிறது, பசிபிக் பெருங்கடலுக்கு கரை இருக்கிறது. என்ன இந்த கரையிலிருந்து அந்த கரையை பார்க்க முடியாது, அவ்வளவுதானே உரிய கரை இல்லாம இல்ல. ஆனா இறைவனுடைய கருணைக்கு அப்படி ஏதேனும் கரை இருக்குதான்னு கேட்டா நீங்க உண்டு என்று எடுத்துக்கொண்டால் இறைவனுடைய கருணை சிறைப்பட்டு இருக்கிறது என்று பொருளாயிடும். ரெண்டு கரைக்கு நடுவுல போச்சுன்னா சிறைப்பட்டு விட்டதுன்னு ஆயிடும். இறைவனுடைய கருணை சிறைப்படுகின்ற கருணை அல்லங்க, அது சிறை இல்லாத கருணை. அதனாலதான் பின்னாடி சொல்வார், சிறைபரா நீர்போல் சிந்தைவாய் பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே. சிறைபரா நீர்போல், அதான் கருணை வெள்ளம். கருணை வெள்ளம் என்பது சிறைக்குள் அகப்படுவது அல்ல, அது கடந்து நிற்பது. எனவே அந்த கருணை வெள்ளத்தை கொடுத்து என்னை ஆட்கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிறார் கடவுளே. அசுடர் போற்றி நீ என் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி, நின் பாதம் போற்றி, நாதானே போற்றி போற்றி, போற்றி நின் கருணை வெள்ள புது மது. புவனம் நீர் தீ காற்று இயமானன் வானம் இரு சுடர் கடவுளாய். இதுல பாத்தீங்கன்னா எட்டு வகையான மூர்த்தம் என்று சொல்லுவதுங்க, அட்டமூர்த்தம் என்று சொல்வது, ஐந்து பூதம் இதுல சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு சுடர், சூரியன் சந்திரன் அப்படிங்கிற ரெண்டு, அப்புறம் ஆன்மா என்கின்ற ஒன்று, ஆக மொத்தம் எட்டு வடிவம் இறைவனுக்கு உண்டு என்று சொல்வதுண்டு. அட்டமூர்த்தம் என்று சொல்வது இந்த எட்டுக்குள்ளும் கலந்திருக்கிறானே ஒழி இந்த எட்டும் இறைவன் அல்ல. எட்டுக்குள்ளையும் கலந்திருக்கிறான், நீருக்குள் இருக்கிறான், நெருப்புக்குள் இருக்கிறான், மண்ணுக்குள் இருக்கிறான், காற்றுக்குள் இருக்கிறான், ஆகாயத்துள் இருக்கிறான், ஆகாயத்தை கடந்தும் இருக்கிறான். ஆக சூரியனாக சந்திரன், அதான் இரு சுடர். இரு சுடர் என்பது சூரியன் சந்திரன். யமானன் என்பது ஆன்மாவை குறிப்பது, யமானன் என்று சொல்ல ஆன்மாவை குறிப்பது. எனவே எட்டு பொருளிலும் கலந்து நிற்பவன். அதனால புவனம், புவனம்னா மண், அடுத்தது நீர், தீ, காற்று, யமானன், வானம், இருசுடர், கடவுளானே, இப்படி எட்டு வகையான பொருளிலும் கலந்து நிற்பவன் என்பதனாலதான் இங்க பெருமானுக்கு கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். எனவே அந்த எல்லா பொருளிலும் அவன் கடந்தும் கலந்தும் நிற்பதனால் அவனுக்கு கடவுள் என்று பெயர். அதனால அந்த வகையில எட்டு பொருளிலும் கலந்து நிற்பவன் என்று போற்றுகிறார்.